வணக்கம். ஸ்வரூப வித்யா ஆச்சிரமத்தினால் வழங்கப்படும் இப்பாரம்பரிய கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவற்றை தொகுத்து வாசிப்பவர் யோகரத்ன நிரூஷிதா சேதுராம். இந்தியாவில் இருந்து வந்த இந்த பழங்கால கதைகளில் வரலாறு, புவியியல், பௌதீகவியல், அறநெறி மற்றும் மனித வாழ்க்கையின் ஆன்ம மெய்யுணர்வு நோக்கம் ஆகியவற்றுடன் கடவுளர்கள், அரக்கர்கள் மற்றும் மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் என்னை போலவே உங்களையும் ஊக்குவிப்பார்கள் என்று நம்புகிறேன். கிருஷ்ண அவதாரம் பாகம் 2. அசுரர்களும் அவர்களின் சந்ததியினரும் பூமியை கைப்பற்றி நேர்மையான, நல்லொழுக்கமுள்ள, நியாயமான மக்களுக்கு தீங்கு விளைவித்து மற்றவர்களையும் தீங்கு விளைவிக்கும் செயல்களை செய்ய தூண்டினர். பூமி ஒரு நல்ல நிலையில் இருக்கவில்லை. மக்கள் எப்போதும் குழப்பத்தில் இருந்தனர். ஒருவரையொருவர் எதிர்த்து சண்டையிட்டு பூமாதேவிக்கு தீங்கு விளைவிக்கும் அழிவுகரமான ஆயுதங்களை பயன்படுத்தினர். பூமாதேவியால் பேரழிவுகளை தாங்க முடியாமல் அவள் பிரம்மதேவரின் உதவியை நாடினாள். அவள் பிரம்மலோகத்திற்கு சென்று கண்ணீரோடு ஆழ்ந்த சோகத்துடன் பிரம்மதேவரின் முன்னால் நின்றாள். பிரம்மதேவர் அவளது சோக நிலையை கண்டு மிகவும் மனம் நொந்து மூவுலகங்களையும் ரட்சிக்கும் விஷ்ணு பகவானிடம் அவளது நிலையை முறையிட முடிவு செய்தார். பூமாதேவி மற்றும் அனைத்து தேவர்களுடன் பிரம்மதேவர் விஷ்ணு பகவானிடம் உதவி கோரி வைகுண்டத்திற்கு சென்றார். மற்றவர்கள் விஷ்ணு பகவானை பிரார்த்தனை செய்து மெய்மறந்து பாடிக்கொண்டிருந்த போது பிரம்மதேவர் தியானத்தில் இருந்தார். அவர் தனது தியானத்தின் வழியாக விஷ்ணு பகவானிடமிருந்து ஒரு செய்தியை பெற்று அதை அனைவருடனும் பகிர்ந்து கொண்டார். பூமியில் நிலவும் தீமையிலிருந்து உலகை காப்பாற்ற தான் யாதவ குலத்தில் பிறப்பார் என்பதே விஷ்ணு பகவானின் செய்தி. அத்துடன் அவர் தேவர்களை யாதவ குலத்தில் பிறக்கும்படி கட்டளையிட்டிருந்தார். மேலும் ஆதிசேஷன் தன்னுடைய மூத்த சகோதரனாக பூலோகத்தில் அவதரிப்பார் என்றும் கூறியிருந்தார். தனது மாயா சக்திக்கும் லக்ஷ்மிக்கும் இந்த அவதாரத்தில் பங்கு இருக்கும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த தகவலை தேவர்களிடமும் பூமாதேவியிடமும் கூறி அவர்களை அமைதிப்படுத்திய பிறகு பிரம்மதேவர் பிரம்மலோகத்திற்கு திரும்பினார். அந்த நேரத்தில் இங்கு பூமியில் இருந்த மன்னன் உக்ரசேனன் மதுராவை ஆண்டான். போஜ வம்ச குடும்பத்தைச் சேர்ந்த அவனுக்கு ஒரு ஆண் பிள்ளையும் 2 பெண் பிள்ளைகளும் இருந்தனர். உக்ரசேனன் மிகவும் இரக்கமுள்ள அரசனாக இருந்த போதிலும் அவனது மகன் கம்சன் ஒரு கொடூரமான குணமுடைய இளவரசனாக இருந்தான். கம்சனின் சகோதரி தேவகி தன் வாழ்நாளை விஷ்ணு பகவானின் வழிபாட்டிற்காக அர்ப்பணித்திருந்தாள். அவள் வயதுக்கு வந்ததும் சூரசேன மன்னனின் மகனான யதுகுல இளவரசன் வசுதேவனை மணம் செய்ய அவளுடைய தந்தை உக்ரசேனன் ஏற்பாடு செய்தார். பெரும்பாலும் கிருஷ்ணரை அழைக்கும் விஷ்ணு பகவானின் பெயரான வாசுதேவன் என்ற பெயரிலிருந்து வசுதேவன் என்ற பெயர் வேறுபடுகிறது என்பதை நினைவில் கொள்ளவும். இது ஒரு விமர்சையான திருமணம். 2 குலங்களும் ஒன்றிணைந்தன. புதுமண தம்பதிகள் மதுராவிலிருந்து வசுதேவரின் ராஜ்யத்திற்கு செல்வதற்காக புறப்பட்ட நாளில் சகோதரர்கள் சகோதரியுடன் அவரது புதிய வீட்டிற்கு செல்வது வழக்கம் என்பதால் கம்சனே தேரோட்ட முன் வந்தான். நூற்றுக்கணக்கான யானைகள், குதிரைகள், பணிப்பெண்கள் பின்தொடர பல தங்க ரதங்கள் வந்து கொண்டிருந்தன. இந்த அற்புதமான ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று வானத்திலிருந்து ஒரு இடி முழக்கம் அனைவரையும் திடுக்கிட வைத்தது. அது, கம்சா, நீ ஒரு முட்டாள். நீ அப்பாவித்தனமாக உன் சகோதரிக்கு சேவை செய்கிறாய். ஆனால் அவளது 8வது மகனே உன் மரணத்திற்கு காரணமாக இருக்கப் போகிறான். அவன் உன்னை கொன்று விடுவான் என்றது. இயல்பாகவே கொடூரமான குணமுடையவன் என்பதால் தேவகியை கொல்ல கம்சன் உடனடியாக தனது வாளை உருவினான். இந்த செயலால் அதிர்ச்சியடைந்த வசுதேவன் தேவகியை காக்கும் பொருட்டு தான் அவள் முன் பாய்ந்தான். சண்டையிடாமல் இந்த சூழ்நிலையை புத்திசாலித்தனமாக கையாள வசுதேவன் முடிவு செய்தான். அவன் கம்சனிடம், தேவகி உனக்கு அச்சுறுத்தல் அல்ல. உன் தங்கையான புதுமணப் பெண்ணை கொல்வது உனக்கு பல தீய கர்ம விளைவுகளை தரப்போகிறது. நீ விரும்புவதெல்லாம் அவளுடைய குழந்தைகளின் அழிவைத்தான். எனவே அவர்கள் பிறக்கும்போது நான் அப்பிள்ளைகளை உன்னிடம் தருவேன் என்று உறுதியளிக்கிறேன் என்று கூறினான். வாசுதேவன் இனி தனக்கு பிறக்கவிருக்கும் குழந்தைகளின் விதியை எண்ணி வருந்தி கொண்டிருந்தாலும் அப்படியொன்றும் நடக்காது என்ற நம்பிக்கையில் இதயமற்ற கம்சனிடமிருந்து தனது மனைவியை காப்பாற்ற இவ்வாறு கூறினான். கம்சன் வசுதேவனின் வார்த்தைகளை நம்பி அவர்களை விடுவித்தான். உடனடி ஆபத்திலிருந்து தப்புவதில் வெற்றியடைந்த வசுதேவன் அமைதியாக தன் மனைவியுடன் வீட்டிற்குச் சென்றான். மகரிஷி நாரதர் நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். பகவான் விஷ்ணுவின் அவதாரம் தள்ளி போவது அவருக்கு பிடிக்கவில்லை. எனவே அவர் உடனடியாக சேலில் இறங்கினார். கம்சனை நேரில் சென்று பார்க்க முடிவு செய்தார். நாரதர் கலகம் நன்மையில் முடியும் என்பது அனைவருக்கும் தெரியும். அவர் செய்யும் அனைத்து குறும்புகளும் பிரச்சனைகளும் முடிவில் எப்போதும் உலகிற்கு மகிழ்ச்சியையே தருகிறது. அது எப்போதும் உலகின் நன்மைக்கானதாகவே அமைகிறது. நாரதர் கம்சனுக்கு பயத்தின் விதைகளை விதைத்தார். வசுதேவனும் தேவகியும் தாம் பெற்றெடுக்கும் குழந்தைகளை தன்னிடம் தருவார்கள் என்று நம்பி கம்சன் அவர்களை சுதந்திரமாக போகவிட்டது ஒரு மூடத்தனமான முடிவு என்று கூறினார். யாதவ குடும்பங்களில் தேவர்கள் பிறப்பது பற்றியும் விஷ்ணுவின் அவதாரமாக இருக்கும் தேவகியின் 8வது குழந்தையை பாதுகாக்க அவர்கள் ஆவலுடன் காத்திருந்து தங்களை தயார்படுத்தி கொள்வது உள்ளிட்ட பிரம்மாவின் திட்டங்களையும் அவர் கம்சனுக்கு வெளிப்படுத்தினார். இந்த செய்தியை கேட்ட கம்சன் உடனடியாக வசுதேவனையும் தேவகியையும் சிறையில் அடைக்க விரும்பினான். அவனது தந்தை உக்ரசேனன் இச்செயலுக்கு தடையாக இருந்ததால் கம்சன் தந்தையை எதிர்த்து வென்று சிறையில் அடைத்து ராஜ்யத்தை கைப்பற்றினான். கம்சன் தன்னை யாதவ, போஜ மற்றும் அந்தக குலங்களுக்கு அரசன் என்று பிரகடனப்படுத்தி அறிக்கை விடுத்தான். பின்னர் வசுதேவனையும் தேவகியையும் பாதாள சிறையில் அடைத்தான். அதன் பிறகு கம்சனின் கொடுங்கோல் ஆட்சி முனிவர்கள் உட்பட அனைவரையும் அச்சுறுத்தியது. குறிப்பாக அவன் யாதவ குல மக்களை குறிவைத்து அவர்களுக்கு தீங்கு விளைவித்து மற்ற நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் ஓடச் செய்தான். யாதவ குலத்தவர் நாடு கடத்தப்பட்டு மாறுவேடமிட்டு கொடுங்கோல் மன்னனிடமிருந்து ஒளிந்து கொண்டனர். தேவகிக்கு முதல் குழந்தை பிறந்தது. பாதாள சிறைக்கு வந்த கம்சனுக்கு காவலர்கள் அத்தகவலை தெரிவித்தனர். எட்டாவது மகன் மட்டுமே தனக்கு எதிரி என்பதை அறிந்திருந்தும் கம்சன் ஒரு அடக்குமுறையாளன் என்பதால் தேவகியின் குழந்தைகள் அனைத்தும் விஷ்ணுவின் அவதாரங்களாக இருக்கலாம் என்று பயந்து அவைகளை கொல்ல முடிவு செய்தான். தேவகி அனுதாபத்திற்காக கதறி அழுதும் கூட கம்சன் பிறந்த குழந்தையின் கால்களை பற்றி ஒரு நிலவரை பாறை சுவரை நோக்கி வீசினான். உடனடியாக குழந்தை இறந்தது. ஆணவத்துடன் சிரித்து கொண்டே கம்சன் பாதாள சுரைக்கு மேலே உள்ள தனது அரண்மனைக்கு திரும்பினான். மனைவிக்கு ஆறுதல் சொல்லி தைரியம் கொடுப்பதை தவிர வசுதேவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒரு வருடம் கடந்தது. இரண்டாவது குழந்தை பிறந்தது. வசுதேவனும் தேவகியும் அதே கதியை எதிர்கொண்டனர். கம்சனின் இந்த கொடூரச் செயல் ஆறாவது குழந்தை வரை ஒவ்வொரு குழந்தைக்கும் தொடர்ந்தது. மக்கள் தங்கள் மன்னனின் இந்த கொடூரச் செயலை கண்டு பயந்து அமைதியாக தமக்குள் இரகசியமாக பேசிக்கொண்டனர். கம்சனின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் கூட அவனை தடுக்க முடியவில்லை. எனவே அவர்கள் தங்கள் பதவி பறிபோகும் என்று பயந்தும் தமது உயிருக்கு பயந்தும் அவனை பாராட்டினர். தான் அவதரிப்பதற்கான வேளை நெருங்கிவிட்டதை உணர்ந்த விஷ்ணு பகவான் ஆதிசேஷனை தேவகியின் ஏழாவது குழந்தையாக பிறக்கும்படி கட்டளையிட்டார். இந்த குழந்தை வித்தியாசமானது என்று உணர்ந்த தேவகி குழந்தையின் பாதுகாப்பிற்காக அதிகம் பயப்பட்டாள். இருப்பினும் விஷ்ணு பகவானின் உதவியின்றி குழந்தையின் தலைவிதியை மாற்ற முடியாது என்பதை அவள் அறிந்திருந்ததால் முழு மனதுடன் அவரை துதித்தாள். பகவான் விஷ்ணு பிரபஞ்சத்தின் சக்தியான யோக மாயையை அழைத்து தேவகியின் வயிற்றில் உள்ள கருவை வசுதேவனின் மற்றொரு மனைவியான ரோஹிணியின் வயிற்றிற்கு மாற்றும்படி கேட்டுக்கொண்டார். ரோஹிணி தனது சகோதரியின் குடும்பத்துடன் கோகுலத்தில் இரகசியமாக வசித்து வந்தாள். தேவகியின் எட்டாவது மகனாக பிறக்கும் தனது திட்டத்தை வெளிப்படுத்திய பகவான் விஷ்ணு தான் பிறக்கும் அதே நேரத்தில் கோகுலத்தில் பசு மேய்ப்பவர்களின் தலைவரான நந்த மகாராஜாவின் மனைவி ராணி யசோதாவின் மகளாக யோக மாயையை பிறக்கும்படி கூறினார். மகாவிஷ்ணுவின் முதல் கட்டளையை நிறைவேற்றும்படியாக யோக மாயை பிறக்காத குழந்தையை தேவகியின் வயிற்றிலிருந்து ரோஹிணியின் வயிற்றிற்கு மாற்றினாள். இதனால் தேவகியின் ஏழாவது குழந்தை அவள் வயிற்றிலேயே இறந்து பிறந்ததாக கருதப்பட்டு அவளை இந்த நிலைக்கு துன்புறுத்தியதற்காக கம்சன் மீது எல்லோரும் குற்றம் சாட்டினர். கம்சன் பழியை பற்றி கவலைப்படவில்லை. உண்மையில் என்ன நடந்தது என்று தெரியாமல் ஏழாவது குழந்தை இறந்து விட்டதாக எண்ணி அவன் மகிழ்ச்சியடைந்தான். ஏழாவது குழந்தையை இழந்ததால் மட்டும் அல்லாமல் அந்த எட்டாவது குழந்தையை எப்படி காப்பாற்றுவது என்று எண்ணி தன் கொடுங்கோல் சகோதரனிடமிருந்து உலகையே காப்பாற்றுவதற்கு வழியின்றி தேவகி மிகுந்த வருத்தத்துடனும் கவலையுடனும் இருந்தாள். கோகுலத்தில் ரோஹிணி யோக மாயையின் அருளால் சக்தி வாய்ந்த ஆதிசேஷனின் அவதாரமாக ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அவர்களது குடும்ப குலகுருவான கர்கமுனி பிறந்த குழந்தைக்கு ராமன் என்று பெயரிட்டு குழந்தையின் அசாதாரண வலிமையையும் வீரத்தையும் கண்டு பல என்பதை இணைத்து பலராமன் என்று அழைத்து இரகசியமான முறையில் குழந்தையின் சடங்குகளை செய்தார். இப்படியாக பகவான் விஷ்ணுவின் 8வது அவதாரம் நடந்தது. ஆதிசேஷனும் இறைவனின் ஒரு பகுதியாக தோன்றியிருந்தார். விஷ்ணு பகவான் வருகையை விரைவில் எதிர்பார்த்து கோகுலத்தில் பலராமன் வளர்ந்து கொண்டிருந்தான். தொடரும். ஓம் நமசிவாய்.